யோவான் பரலோகத்துக்கு அவரு ஏறி போகும்போது, பரலோகத்துல நுழைந்த பிறகு அவர் ஒரு சிங்காசனத்தை நான் கண்டேன் அப்படின்றார். நான் இந்த உலகத்துல பிறக்கும் போதும், இந்த உலகத்துல நுழைந்த பிறகு நான் ஒரு சிங்காசனத்தை கண்டேன். அந்த சிங்காசனத்துல யார் தர்மம் உட்கார்ந்துகிட்டு இருந்தது? நான் தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். இந்த உலகத்துல வரும்போது ஒரு சிங்காசனத்துல நான் தான் உட்கார்ந்து வந்தேன். ஆரம்ப சின்ன வயசுல இருந்தே அந்த சிங்காசனத்துல நான் தான் உட்கார்ந்துட்டு வந்தேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே எனக்காகத்தான் உண்டா இருக்கிறது. இதெல்லாம் எனக்காகத்தான், நான் தான் ராஜா. எங்க அப்பா கூட என்ன ராஜான்னு கூப்பிடுவார், நான் தான் ராஜா அப்படின்னு நான் ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்துருந்ததா பார்த்தேன். ஆனா வளர வளர இன்னும் வளர்ந்து உலகத்தை பார்க்கும் போது அநேக சிங்காசனங்களை கண்டேன், அதுல அநேக பேர் உட்கார்ந்து இருக்கிறத கண்டேன். ஆனா அப்பதான் எனக்கு சோர்வு பிரச்சனைகளே ஆரம்பிச்சிச்சு. ஏன் சொல்றேன்னா, மனுஷனுடைய வீழ்ச்சி வந்து எதுல முக்கியமா பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம பாவத்துல விழுந்துட்டு இருக்கோம், நம்ம கடவுள்கிட்ட இருந்து வீழ்ச்சி அடைந்து இருக்கிறோம். எதுல முக்கியமா நம்ம வீழ்ச்சி அடைந்து இதை பார்க்கலாம் அப்படின்னா, கடவுளுக்கு மனுஷன் கொடுக்க வேண்டிய இடத்த அவன் கொடுக்க மாட்டேன்றான், தான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்க மாட்டேன்றான். எந்த இடத்துல கடவுள் அவனை சிருஷ்டித்தாரோ அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டேன்றான். எந்த இடத்துல கடவுள் இருக்கணும் இருக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு கடவுள் கொடுக்க மாட்டேன்றான். அதுதான் மனுஷனுடைய வீழ்ச்சியை பார்க்கிறோம். பாவ இயற்கை, வீழ்ச்சி அடைந்த இயற்கையினுடைய பெரிய பாவம் ஆழமா எங்க பதிஞ்சிருக்குன்னா, ஒரு ஆழமான வெறி. எதுலயுமே ஒரு வெறி, எதுல நான் ரொம்ப முக்கியம், நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் தான் பெரிய ஆளு, இந்த உலகமே என்ன சுத்துது, உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அங்கதான் மனுஷனுடைய வீழ்ச்சியை பாக்குறோம். அந்த சிங்காசனத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே எடுத்துக்கலாம், குழந்தை பிறந்ததுல இருந்தே ஒரு குழந்தை எடுத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு எதை பத்தியும் கவலை இல்லை இல்லைங்களா. பாவத்துல பிறந்த உடனே நம்ம எல்லாமே நமக்காக சிருஷ்டித்திருக்கு நினைக்கும் போது எதை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு பசி எடுத்துச்சுன்னா நான் அழுவேன், எனக்கு தாகம் எடுத்துச்சுன்னா நான் அழுவேன், எனக்கு ஒரு பொம்மை வேணும்னா நான் கத்துவேன், அது கொடுக்கற வரைக்கும் நான் விடமாட்டேன். எனக்கு வேணும் எந்த வேணும் அவ்வளவுதான், அதை பத்தி நான் கேர் பண்றது இல்ல. ஆனா அடிச்சு அடிச்சு அதை டிசிப்ளின் பண்ணி ஒழுங்கு பண்ணி எப்படியோ கொஞ்சம் ஒழுங்கு சமுதாய ஒழுங்கா கத்துக் கொடுக்க முடியுதே தவிர, ஆனா அந்த குணம் எல்லாம் மாறுறது இல்ல. வளர்ந்த பிறகு ஒரு டீசென்டான ஒரு அந்த குணம் இருக்குது, டீசென்டா வெளிப்படுது. எப்படி? எனக்கு எனக்கு மரியாதை வேணும், எனக்கு முக்கியத்துவம் வேணும், நான் பெரிய ஆள், நான் ரொம்ப பெரிய ஆள், என்ன எல்லாரும் மதிக்கணும், எங்க போனாலும் எனக்கு யாராவது பதவியில் பார்த்தா எந்ததான் பெஸ்ட் பதவியா இருக்கணும், என்ன பெஸ்ட் பேரா இருக்கணும், என் பேர் தான் முன்னாடி இருக்கணும், நான் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும், என் வேலையில நான் தான் ரொம்ப பெருசான இருக்கணும் அப்படின்ற மாதிரி, நமக்கு பெருசா இருக்கணும், உயர்ந்த இடத்துல இருக்கணும், டாப்ல இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்றதே ஒரு ஒரு பாவத்துல விழுந்த வீழ்ச்சியினுடைய குணாதிசயம் தான். ஏன்னா அந்த மத்தவங்க அந்த இடத்துல இருக்கிறதோ சரி, அது நமக்கு திருப்தியை கொடுக்கறது இல்ல. இதனால தாங்க நம்ம எல்லாரும் நம்ம ஒரு சிங்காசனத்தை உட்காந்துகிட்டு பிறக்கிறோம். இந்த உலகத்துல பிறக்கும் போது சிங்காசனத்தை உட்காந்துகிட்டு, ஒரு ஹை ஹார்ஸ் வாங்க இங்கிலீஷ்ல, ஒரு பெரிய உயர்ந்த குதிரையில உட்காந்துகிட்டு தான் வாழ்க்கையை நடத்துறது, இறங்குறதே இல்ல அதுல இருந்து. பெரிய குதிரை இல்ல, உட்காந்துகிட்டு தான் ராஜா மாதிரி சிங்காசனத்துல உட்காந்துட்டு இருப்போம். நம்ம குடும்பத்துல இருக்கிற போராட்டம், வேலையில இருக்கிற போராட்டம், உள்ளுக்குள்ள இருக்கிற போராட்டம் எதுக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த சிங்காசனத்துல நான் ராஜாவா நீ ராஜாவா, நான் ஆட்சி செய்யணுமா நீ ஆட்சி செய்யணுமா, அப்படிப்பட்ட ரெண்டு பேர் சிங்காசத்துல உட்காந்துகிட்டு ஒரு குடும்பத்தை ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? குடும்பம் வராது சரியா? வேலை. அதனாலதான் உலகத்துல பெரிய பிரச்சனை, போராட்டமே மனுஷனுக்கு மனுஷனுக்கு. மனுஷன் இருக்க வேண்டிய இடத்துல மனுஷன் இல்ல, சமுதாயத்துல எல்லா இடங்கள்லயும். ஆனா ரெவலேஷன் 4வது அதிகாரம் நம்ம பார்க்கும்போது அங்க நம்ம ஒரு சிங்காசனத்தை பாக்குறோம், ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சிங்காசனம், a throne that was set. அந்த சிங்காசனத்தை நம்ம உணர்ந்து அதை பார்க்கும்போது முதல் தடவை நம்ம வாழ்க்கையில என்ன ஏற்படுகிறது? நம்ம சிங்காசனத்திலேருந்து கொஞ்சம், நம்ம சிங்காசனம் நடுங்க ஆரம்பிக்குது, அதுல இருந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கும். அந்த பெரிய குதிரையில உட்காந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை பார்த்த உடனே நம்ம குதிரையிலிருந்து நம்ம இறங்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் சகலமும் எனக்காகத்தான் உண்டாயிருக்கு, உலகம் எனக்காக தான் பிறந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நமக்கு அந்த பரலோக ஆராதனையை நம்ம கேட்கிறோம். அங்க என்ன பாட்டு துணிக்குது தெரியுங்களா? 11வது வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க.
கர்த்தாவே, தேவனின் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்று கொள்வதற்கு கர்த்தாவே, தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறது என்றார்கள்.
தேவரீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய உமக்காக, உம்முடைய சித்தத்துக்காக சகலமும் உண்டாயிருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்டவர்களும் உண்டாகிருக்கிறவர்களுமா இருக்கிறது. இங்கிலீஷ்ல வந்து எவ்ரிதிங் எக்ஸிஸ்ட் ஃபார் யூ. எல்லாமே உண்டானது வந்து நமக்காக இல்ல, எனக்காக இல்ல, உலகம் பிறந்தது எனக்காக இல்ல, கடவுளுக்காக. அது எல்லாமே இருக்கிறது வந்து அவருக்காகத்தான் இருக்கிறது. அந்த துதியை நம்ம கேட்கும் போது நம்ம உணர்றோம், இந்த பூமி எனக்காக இல்ல, நான் எனக்காக இல்ல, நம்ம எல்லாம் இருக்கிறது நமக்காக இல்ல, சகலமும் அவருக்காகவும் அவர்னாலையும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்காக தான் எல்லாம் இருக்குது, எல்லாமே அவருக்காக தான் செயல்படுது. இட் எக்ஸிஸ்ட் ஃபார் யூ, நமக்காக இல்லன்றத முதல் தடவை உணர்றோம். நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு உணர்றோம். உமக்காகவும் உம்முடைய சித்தத்துக்காகவும் சகலமும் நீ சிருஷ்டித்தீர்னு நம்ம உணரும் போது, இந்த முழு காட்சியில நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷ குலத்துக்கு என்ன சொல்றது, ஒரு மதிப்பே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மதிப்பே இல்லாத யோவான் போகிறார். அங்க யோவானுடைய பேரே ரெண்டு அதிகாரத்துல வருது இல்ல தெரியுங்களா. அவரு தான் எழுதுறாரு. எங்க யோவானு, யோவான் பாக்குறோமோ அவரு தான் பரலோக இந்த காட்சியை பார்த்து நமக்கு எழுதுறாரு. யோவானே நம்ம பாக்குறது இல்ல, ரெண்டு அதிகாரம் யோவான் பேரே வர்றது இல்ல, பரலோகத்துலதான் இருக்கு. இந்த கள்ள போதகருங்க சொல்ற மாதிரி, நான் பரலோகத்துக்கு போனேன், உடனே இயேசு இறங்கி சிங்காரத்துல ஓடி வந்து என்கிட்ட, நானும் இயேசுவும் ஆடணும், தண்ணியில குதிச்சோம், அதை பண்ணோன்ற மாதிரியே பரலோகம் இல்ல இருக்குதா பாருங்களேன். அங்க இல்லவே இல்ல. ஏன்னா பரலோகம், பரலோகம் இருக்கிற நிலைமைய பாருங்களேன். யோவான் வந்த பிறகு அப்போஸ்தலன் யோவான் வந்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய சுவிசேஷம் எழுதினவரு, மூணு நிருபம் எழுதினவரு, அவர் எவ்வளவு முக்கியமான ஆளு. பத்மு தீம்ல இயேசுக்காக துக்கப்படுகிறவரு. அவருக்கு எல்லாம் பூமாலை போடுங்க, வாக வருக வருக யோவான் அப்படின்னா வரவேற்கப்படுறாங்க. யோவானுக்கு மரியாதையே இல்லைன்ற மாதிரி இருக்கு பாருங்களேன். யாருமே யோவானை கண்டுகிட்டாங்களா அந்த பரலோகத்துல? அவர் அங்கதான் போய் பார்த்துட்டு இருக்காரு. யாராவது பார்த்தாங்களா அவரை? ஏன் தெரியுமா, பரலோகம் வந்து மனுஷருங்கிட்ட என்ன நடக்குதோ, பூமியில என்ன நடக்குதோ, அதை பத்தி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. பரலோகம் தேவ மகிமையில முழுகி போய் தேவனுடைய மகிமையில அவங்கள மிக தீவிரமா ஒரு ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. மத்த எந்த காரியத்திலயும் அவங்களுக்கு கவனம் செலுத்துறதுக்கோ பாக்குறதுக்கோ இன்ட்ரெஸ்டோ இல்ல, விருப்பமோ இல்ல, டைமோ இல்ல அவங்களுக்கு. அவங்க தேவ மகிமையில தேவன் அதுல பார்த்து முழுகி இருக்கிறாங்க. ஏன் போன யோவான தன்னை மறந்து போய் அங்க முழுகி இருக்கிறாருங்க, தன்னையே மறந்து உருகி போயிட்டாருங்க. அந்த பரலோக தேவன்ல, அந்த சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிற தேவனுடைய மகிமை, சொல்லி முடியாத மகிமை, தான் முழுகி போயிட்டார். அதான் நம்ம இத பார்க்கும் போது நமக்கு என்ன ஆகுது, எனக்காகத்தான் எல்லாம் உண்டாச்சு, நான் ஒரு சிங்காசத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் இந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுது தெரியுங்களா, நம்மள நம்ம மறந்துடணும். நம்ம உலகம் ஒன்றும் பெருசு இல்ல, நம்ம வாழ்க்கை ஒன்றும் பெருசு இல்ல, நம்ம ஒன்றும், நம்ம சந்ததியே ஒன்றும் பெருசு இல்ல. அதெல்லாம் இந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக உருகி போகிறது. இதுதான் ரொம்ப மகிமையான ஒரு தேவன். ஏன்னா இவர் ஒரு தன்னியல்புள்ள தேவன், தன்னியல்புள்ள தேவன். அவர் வந்து இந்த பாடம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், கடவுளுக்கு நம்ம தேவையில்லை புரிஞ்சுக்கணும். நம்ம இல்லைன்னா அவர் ரொம்ப தனிமையா இருக்கிறவருன்னு இல்லை, நம்ம இல்லைன்னா பாவம் அவர் யாரும் இல்லைன்ற மாதிரி இல்லை, புரியுதுங்களா. மனுஷர்களுடைய உதவி கடவுளுக்கு தேவையே இல்லை, கொஞ்சம் கூட தேவையே இல்லை. அவர் தன்னியல்புள்ளவர். நம்மனால அவர் எந்த விதத்திலையும் அவருடைய சந்தோஷம் கெடுக்கிறதோ அதிகமாகிறதோ இல்லை. ஒருவேளை பூமியில எல்லா மனுஷர்களுக்கும் கண்ணு போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம், யாருக்குமே கண்ணு தெரியல, ஆனாலும் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தத்தான் செய்யும். அது வெளிப்படுத்தத்தான் செய்யும். ஒருவேளை எல்லாரும் இந்த பூமியில அவிவிசுவாசிங்க, கடவுளை நம்பாதவங்களா ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், கடவுளுக்கு ஏதாவது பாதிப்பா? அதனால ஒரு பாதிப்பும் இல்ல. மனுஷ குலத்தை எவ்வளவு குறைக்குது பாருங்களேன் இந்த பரலோக காட்சி. நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அவருக்கு முன்பதாக. நம்ம பெருசா, நம்ம தான் பெரிய சிங்காசனம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்மள டீத்ரோன்னு இங்கிலீஷ்ல, டீத்ரோன்னா என்ன சொல்றது, சிங்காசனத்திலிருந்து நம்மளை கீழே தள்ளுறது, இந்த காட்சி தான் தள்ளுது. நம்ம ஒன்றும் இல்லை, நமக்காக இல்லை, எல்லாமே எல்லாமே அவருக்காக தான் இருக்கு, எல்லாமே அவருக்காக தான் செயல்படுகிறது. இந்த இடம் நம்மளை கீழே தள்ளி, இந்த இடத்துல தாங்க மனுஷன் பூரணமான திருப்தி அவன், பூரணமான நிறைவை அவன் காண முடியும். ஏன் தெரியுமா, இந்த ஒரு இடத்துல தான் மனுஷன் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கறான், சிருஷ்டிப்புல தான் எடுத்துக்க வேண்டிய இடத்துல அவன் எடுத்துக்கிறான். அப்படி எடுத்துக்கும் போதுதான் நமக்கு என்ன ஆகுது தெரியுங்களா, இது வரைக்கும் நான் இதுக்கு தான் பிறந்திருக்கிறேன்னு ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் பாருங்க. அது தெரியுங்களா உங்களுக்கு, அம்மா ஒரு காரியத்தை செய்ய பாக்குறோம், அது எவ்வளவு நிறைவு அது கொடுக்குதுன்னா, ஓஹோ இதுக்குத்தான் நான் உண்டாயிருக்கிறதே, இதுக்குத்தான் நான் பிறந்திருக்கிறதேன்ற ஒரு நிறைவு ஏற்படுது தெரியுங்களா. அது எங்க தெரியுமா ஏற்படும், இந்த இடத்துல தான் ஏற்படும். எப்போ கடவுள் இருக்கிற இடத்துல இருக்கிறாரு, நான் சிருஷ்டிப்புல நான் முக்கியம் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் இல்ல, நான் ஒண்ணும் இல்ல, எனக்காக எல்லாம் இல்ல, எல்லாம் அவருக்காக, நானும் அவருக்காக உணர்ந்து என் சிங்காசனத்துல இருந்து என் பெரிய குதிரையில இருந்து இருந்து அவருக்கு சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் செலுத்துற பாருங்க, அப்பதாங்க மனுஷன் நிறைவடையிறது. இறக்குற இடத்துல இருக்கிற அப்பதான் அவனுக்கு முழுமையான, அதுக்குதான் அவன் பிறந்திருக்கான், அதுக்குதான் கடவுள் அவனை சிருஷ்டித்தாரு. அவனுடைய வியாகுலங்கள்லாம் காரணம் என்ன, அவன் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு இருக்கான், குதிரை மேல உட்காந்துட்டு இருக்கான், அதுல இருந்து இறங்கி அவன் இடத்த சிருஷ்டிப்புல அவனுடைய இடத்த அவன் எப்போ எடுத்துக்கிறானோ, இந்த பூமியில அது நடக்கும்போது, இந்த பூமியில என்னுடைய இடத்த நான் எடுத்துக்கிட்டேன், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து நான் சாஷ்டாங்கமா உழும்போது, அப்பதான் நம்ம பாட்டுல வர மாதிரி, பூமி ஹெவன் கேம் டவுன் அண்ட் க்ளோரி ஃபில்ட் மை சோல், இந்த பூமியிலேயே பரலோகம் இறங்கி வந்த மாதிரி ஒரு சில உள்ளங்களை ஏந்திரமா ஏற்படுது. நம்ம கடவுள் கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த இருதயம் கொடுத்துச்சுன்னா, அது எடுத்துக்க வேண்டிய இடத்துல எடுத்து இருக்க வேண்டிய இடத்துல அது எடுத்துக்கிச்சுன்னா, பரலோகம் பூமிக்கே இறங்கி வருது. அப்பதான் நமக்கு ஃபீலிங் ஆகுது, இதுக்குத்தான் நான் பிறந்திருக்கிறேன், இதுக்குதான் நான் பிறந்திருக்கிறேன். சரி, தொடர்ந்து பார்ப்போம். யோவான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த பரலோக காட்சியில யோவான் ஒரு திறந்த கதவை கண்டார், இங்க ஏறிவான்ற ஒரு சத்தத்தை கேட்டு பரலோகத்துல போய் ஒரு சிங்காசனத்தை பார்த்தாரு. அந்த சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிறவரை பத்தி ரொம்ப விவரங்கள் நமக்கு யோவான் கொடுக்கல, யோவான் கொடுக்கல, ஏன்னா அது ரொம்ப சேக்ரடு. அவரை பத்தி கடவுளை பத்தி ரொம்ப விவரிக்கிறது கடவுளே விருப்பப்படுறது இல்ல, அவருக்கு ஒரு உருவம் கொடுக்கறதோ அதை கொடுக்கறதோ விருப்பப்படுறது இல்ல, அடையாள மொழியில. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இந்த உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லி அழகான ஒரு பொருள் என்ன, ஜாஸ்பர், இந்த டைமண்டை சொல்லிட்டு பத்மராகவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சிங்காசனத்தினுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு வேற காரியங்களை சொல்றாரு. அதை சுத்தி என்ன இருந்துச்சு, ஒரு இல்ல அது மேல இருந்தது வந்து ஒரு வானவில் இருந்ததாக பாக்குறோம், அது ஒரு அடையாளம், ஒரு உடன்படிக்கை அடையாளமா பாக்குறோம். அதுக்கப்புறம் அவரை சுத்தி 24 சிங்காசனங்கள் இருந்ததா நம்ம பாக்குறோம், அது வந்து மீட்கப்பட்ட மனித குலங்கள், மனித குலத்தின் பிரதிநிதிகள் அவங்க உட்கார் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வெள்ள துணி அங்கீகரித்து சிங்காசனத்தை சூட்டி அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடவுளுடைய சமூகத்திலிருந்து இடியும் மின்னலும் வருகிறத நம்ம பாக்குறோம், இடியும் மின்னலும், அது வந்து கடவுளுடைய ஒரு இன்னரண்ட் கெப்பாசிட்டி, அவர் இருக்கிற பயங்கரமான கெப்பாசிட்டி, எந்த மனுஷனையும் நடுங்க வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு, எந்த மனுஷனையும் அதிர வைக்கக்கூடிய, நான் நல்லா பாத்துருவேன், நான்லாம் நின்னுடுவேன், அது பண்ணிடுவேன், மனுஷன் குதிரையில உட்காந்து ஏதாவது பேசலாம், ஆனா அவர் பாத்துருவாரு அவங்கள, கீழே தள்ள முடியும் அவர்னால, அதனுடைய கெப்பாசிட்டி, அவர் ஜட்ஜ்மெண்ட், ஒரு சாம்பிள் ஜட்ஜ்மெண்ட் தான் அங்கிருந்து வருத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பாக்குறோம், அந்த சிங்காசனத்துக்கு நேராக 7 பந்தங்கள், தீ பந்தங்கள், டார்ச் எரியறத பாக்குறோம். அது பரிசுத்தாவின்னு யோவானே நமக்கு எடுத்து காமிக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பேஸ்ல, சிங்காசனத்துக்கு பேஸாக ஒரு கண்ணாடி கடல், ஒரு கண்ணாடி கடல், அந்த கடல் தான் கடவுள் அண்ட சராசரம் சகல சிருஷ்டிப்பையும் கடவுளையும் வித்தியாசப்படுத்துறது. அது ஒரு பவுண்டரி மாதிரி, அதை தாண்டி யாரும் கடவுள்கிட்ட வர முடியாத மாதிரி அவரை ஒரு வித்தியாசப்படுத்துறது. இதுதான் தேவனுடைய ஒரு சிங்காசனம், தேவனுடைய ஒரு சிங்காசனத்தின் மகிமை, அவருடைய சகல மகிமையிலையும் சீர் சிறப்புலையும் அழகுலையும் மாட்சிமையிலையும் இறையாண்மையிலையும் அந்த உக்கிரத்திலையும் அந்த சராசரத்தையே தான் ஆண்டு வருகிற ஒரு காட்சி அது, இந்த காட்சி. அடுத்தது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதனோட விவரங்களை, 6 வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம்.
அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பலிவு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன.
சரி, அந்த சிங்காசனத்தின் மத்தியில அந்த சிங்காசனத்தை சுற்றிலும், சிங்காசனத்தின் நடுவுலயா இருந்துச்சு, அது சுத்தியும் இருக்குது. அது என்ன சொல்லுது? கடவுளுடைய சிங்காசனத்துக்கு மிக மிக நெருங்கி, இன்னர் சர்க்கிள்லாம் இல்லையா, கடவுளுடைய சிங்காசனத்துக்கு அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதுதான். எப்படி இருக்கு? கடவுளுடைய சிங்காசனத்துக்கு, அவருடைய பிரசன்னத்துக்கு மிக அருகாமையில் இருக்கு, நடுவுல இருக்க, சுத்தியா இருக்குன்னா என்ன, அது சுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சுத்தி வருகிறது, சுத்தி வருகிறது. என்ன அது பாத்தீங்கன்னா, இந்த சிருஷ்டிப்புலயே மிக அழகான, கடவுளுக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு சிருஷ்டிப்புனா அது எவ்வளவு அழகா இருக்கும், அது எவ்வளவு அதிசயமா இருக்கும். அதை யோவான் எப்படித்தான் விவரிக்க முடியும்? அது மனுஷ பாஷை எட்ட முடியாது. ரொம்ப அழகான, ரொம்ப அதிசயமான சிருஷ்டிப்பு. நம்ம பாஷைக்கு அது பத்தாது. அவர் அடையாள மொழியை பயன்படுத்தி அவங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு? அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு? நான்கு ஜீவன்கள், லிவிங் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு வருது. நான்கு ஜீவன்கள், லிவிங் கிரியேச்சர்ஸ் அப்படின்னா ஜீவன்கள்னா ஜீவனுள்ள தேவன், அவர் தான், அவர்கிட்ட தான் உயிர் இருக்கு. உயிருள்ள தேவன், எல்லா உயிரும், எல்லாருக்கும் உயிர் கொடுக்கிற தேவனுக்கு சுத்தி ஒரு ஜீவன்கள் இருக்குன்னா அது அது மிருகங்கன்ற மாதிரி அவர் சொல்லல. அப்படி நம்ம நினைச்சுக்க கூடாது. ஜீவன்கள் இருக்குன்னா முழு உயிரோடு இருக்குன்னா ஜீவன்கள், லிவிங் கிரியேச்சர்ஸ்னா அதுக்கு தான் உயிர் இருக்கு. ஜீவனுள்ள தேவனை சுத்தி இருக்குன்னா அது எவ்வளவு உயிர் இருக்கும்னு யோசிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல நான்கு ஜீவன்கள் இருக்கிறது, நான்கு ஜீவன்கள். அதனோட ஒரு எசேக்கியல் வந்து அதை பத்தி நமக்கு சொல்றாரு, அதை வந்து படிக்கலாம். எசேக்கியல் 1வது அதிகாரம் எசேக்கியல் 1:4 இருந்து படிப்போம்.
வடக்கே இருந்து குசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடு கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவிலிருந்து நாலு ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகளின் ஒவ்வொன்றுக்கும் நான்கு நான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நான்கு நான்கு செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துளக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் நாலு பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த நாளுக்கும் அதனதின் முகங்களும் அதனதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடு சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் திசைக்கு நேர்மறமாய் சென்றன.
சரி, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம போன வாரம் கூட இத படிச்சோம். ஒரு ஒரு ஸ்பெக்டாகுலர் பீங்ஸ் எல்லாம், விவரிக்க முடியாத ஒரு ஜீவன்கள். அந்த ஜீவன்களை பத்தி தான் பேசும்போது இங்க அவர் என்ன சொல்றாரு? அது ஒன்னொன்னுக்கும் நாலு முகங்கள் இருந்துச்சுன்றார். யோவான பாக்கும்போது ரெவலேஷன்ல ஒன்னுக்கு ஒரு ஒரு முகம் தான், ஒரு வித்தியாசமான முகம்னு. ஒருவேளை யோவான் காணும் போது அவர் ஒரு ஆங்கிள் தான் பார்த்திருக்கலாம். இவங்க நாலு முகங்கள் எசேக்கியல் பார்த்து அவர் சொல்றாரு நமக்கு. இத பாத்தீங்கன்னா இவங்க யாரு, யாரு இவங்க அப்படின்னா, எசேக்கியல் நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா 10வது அதிகாரம் 15வது வசனத்துல இவங்களை பத்தி விவரிச்சுக்கிட்டே வரும்போது அவங்க பேரை கொடுக்கிறார். 10வது அதிகாரம் 15வது வசனத்துல யார் இவர்கள்? சன்னதியில் இருக்கிற செருபீம், செராஃபீம், தேவ தூதர்களே மிக உயர்ந்த தேவ தூதர்கள் இவங்க தான். அவங்களுக்கு பேர் வந்து செருபீம் அப்படின்னு பார்க்கலாம். தேவனுடைய பிரசன்னத்தை சுத்தி, அவருடைய பரிசுத்தத்தை சுத்தி, அந்த பரிசுத்தத்தை காக்கிற ஜீவன்களா இவங்க இருக்கிறாங்க, கேருபீன்கள். கேருபீன்கள் சரித்திரத்துல, பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா சரித்திரத்துல எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியுங்களா? ஏன் ஆதியாகமத்திலேயே பார்க்கலாம். அவருடைய பரிசுத்தத்தை காக்குறவர்களா இவங்க இருக்கிறாங்க, ஒரு பரிசுத்தத்தை ப்ரொடெக்ட் பண்றவங்களா. ஆதாம் ஏவால வெளியே துரத்திட்டு வாசல்ல யார வச்சாரு தெரியுங்களா? ஒரு பட்டயத்தை வச்சு கேருபின்னு தான் வச்சார். அவர் நீங்க அந்த படிச்சுக்கலாம், வீட்டுல போய் படிக்கலாம். 3:24 அதியாமம்,
அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விஷயத்திற்கு போ வழியை காவல் செய்ய ஏதேனும் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்.
புரியுதுங்களா? இந்த கேருபீன் அங்க வச்சிருக்கிறாரு நம்ம பாக்குறோம். இன்னொன்னு பாத்தீங்களா, இப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்தோம்னா பழைய ஏற்பாடுல மோசேக்கு பரலோக ஒரு பேட்டர்ன், பரலோக ஒரு முறைய பூலோகத்துல ஒரு கூடாரத்துக்கு அவர் கொடுக்கும் போது மோசே அவர் ஸ்கிரீன் பண்ணும் போது அந்த கேருபீன் மாதிரி ஒரு ரெண்டு படங்களை அவர் போட சொன்னார். அதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை பெட்டி கொடுத்த பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டி மேல ரெண்டு கேருபீன் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சார். 1 Kings 6:23 பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சாலமன் ஆலயத்தை செய்யும் போது தங்கத்துல ரெண்டு கேருபீன் செஞ்சதா நம்ம பாக்குறோம். இதெல்லாம் பாக்குறோம் பைபிள்ல, தங்கத்துல ரெண்டு செஞ்சதா பாக்குறோம். இவங்க யாரு? பழையற்பாடு முழுவதுமா தேவனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா the God who dwells between the cherubim, cherubim. கேருபீனுக்கு மத்தியில் வாசம் செய்கிறவரே அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு இருக்கு. அப்படி வாசம் செய்கிறவர் அவங்க சுத்தி. இவங்க வந்து மிக மிக அழகான மாட்சிமை, அதிசய விவரிக்க முடியாத தூதர்கள். இவங்க ஹை கிளாஸ் தூதர்கள். இவங்க இவங்க எந்த அளவுக்கு அழகு, எந்த அளவுக்கு விசேஷம்னா, இவங்கள ஒரு தூதன் எசேக்கியேல் 28, இவங்கள ஒரு தூதன் தான் லூசிபர். ரொம்ப விசேஷமான அவருக்கு பேரும் எசேக்கியேல் 28:14 அந்த பிசாச பத்தி விவரித்துக் கொண்டு வருகிற போது பிசாசுக்கும் ஒரு பேர் என்னன்னு கொடுக்கப்படுதுன்னா கேருபின். அவனுடைய அழகை பத்தி போடும் போது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, நான் படிக்கிறேன். அவர் அழகுல நிறைந்து, பரிபூர்ணத்துல நிறைந்து, ரூபி, டோபாஸ், டைமண்ட், பெரில், ஆனிக்ஸ், ஜாஸ்பர், எம்ரால், கோல்ட், இதெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தூதன் தான் லூசிபரா இருந்தான். அவனுக்கும் பேர் என்ன? கேருபின். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப விசேஷத்தை, ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு விவரிக்க முடியாத தூதர்களை பத்தி நம்ம பாக்குறோம். அவங்கள பத்தி விவரிக்கிறதுக்கு நமக்கு பூமியில உதாரணங்களும் கம்மி, அதுக்கு ஒப்பு ஈடே கொடுக்க முடியாது. நம்மளால முடிஞ்சற அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு யோவான் அடையாள மொழிய பயன்படுத்தி எழுதுறாரு. நம்ம படிச்சுக்க பார்ப்போமே. அவங்கள பத்தி சொல்லும் போது யோவான் என்ன சொல்றாரு? அவங்களுக்கு உடம்பெல்லாம் கண்ணு இருந்துச்சுன்றார். அடுத்ததாக அவங்களுக்கு 6 ரெக்கைகள் இருந்துச்சுன்றார். அவங்களுக்கு ஒருத்தருடைய முகம் எப்படி இருந்துச்சு? சிங்கத்தை போல இருந்துச்சு. அடுத்தது காளைய போல இருந்துச்சு, மனுஷனை போல இருந்துச்சு, கழுகு போல இருந்துச்சு. புரியுதுங்களா? இது 4. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நம்ம அவங்க முகம் இப்படி இருக்கும்னு போர்டில் போட்டு எழுதுறதுக்கோ இல்ல நம்ம மனசுல அப்படி கற்பனை பண்றதுக்கோ அந்த வார்த்தைகள் அடையாள மொழினா என்ன? அந்த வார்த்தையில போட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த படத்துல விஷயம் இல்ல, அந்த படத்துல இருக்கிற வாட் இஸ் த மீனிங் பிஹைண்ட் தட் பிக்சர், அதை பார்த்து தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த அடையாளம் போட்டிருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். உடம்பெல்லாம் அவளுக்கு கண்கள் இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கடவுளோடு யோசிச்சு பாருங்களேன், மிக மிக எல்லா அழகுக்கும் ஊற்றான, எல்லா பரிசுத்தத்துக்கும் அதிசயத்துக்கும் ஊற்றான அந்த கடவுள் பக்கத்திலேயே ரொம்ப நெருங்கி அவரை இருந்து பார்க்கிற ஒரு காட்சி. அவரை பார்க்கணும்னா கண்கொள்ளா காட்சின்னுவாங்க, தெரியுங்களா? அவரை பார்க்கணும்னா நமக்கு பெரிய வழி என்ன தெரியுமா இருக்கும்? ஒருவேளை நம்ம இப்படி பாக்குறோம்னா, பாவம் இல்லாம அவரை பாக்குறோம்னு வச்சுக்கோங்கள, பாக்கணும். ரொம்ப வேதனை என்னவா இருக்கும்னு எனக்கு யோசிச்சு பார்த்தேன்னா, எனக்கு ரெண்டே கண்ணுங்க இருக்கேன்றது என்னையே போட்டு அடிச்சுக்கலாமான்னு தோணும். ஐயோ, இவர் ரெண்டு கண்ணு பத்தாதுன்னு, புரியுதுங்களா? பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாதுன்ற மாதிரி இவங்களுக்கு பார்த்தோம்னா என்ன ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவன்கள் பாருங்களேன். ஒரு இடம் உடம்புல விடாம உடம்பெல்லாம் கண்ணுங்களாம் இவங்களுக்கு, அப்படிதான் போட்டிருக்கு. உடம்பெல்லாம் அவர்களுக்கு எங்க பாரு கண்ணுங்க. அந்த அதுனா கடவுளை பத்தி அந்த அளவுக்கு அவங்களால கிரகித்து கொள்ள முடியும், அந்த அளவுக்கு அவங்கள பார்த்து கடவுளை அனுபவிக்க முடியும். நமக்கு இருக்கிறது ரெண்டு சின்ன கண்கள் தான், ஆனா நித்திய அளவுக்கு கடவுளை பார்த்து அவங்க அனுபவிக்க முடியும். கண்ணுங்கன்னா என்ன? என்ன குறிக்கிறது கண்ணுங்கன்னா? அவங்க வந்து கடவுளை குறித்த காரியங்கள்ல வந்து ஒரு விசாலமான அறிவு உள்ளவங்க. கடவுளை பத்தி அவங்களுக்கு ரொம்ப தெரியும். நம்ம ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு எவ்வளவு படிச்சுக்கிறோம், உடம்பெல்லாம் கண்ணை வச்சுக்கிட்டு கடவுளை பத்தி அவங்க எவ்வளவு படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, எவ்வளவு அறிஞ்சிருப்பாங்க. அதான் அவங்களுடைய அறிவை குறிக்கிறது. அதெல்லாம் அசிங்கமா மூணு உடம்புலாம் கண்ணு இருக்குதுன்னு இல்ல, அந்த அளவுக்கு கடவுளை பத்தி அவங்க அறிய முடியும், பார்க்க முடியும், அறிவு அவங்களுக்கு கடவுளை பத்தி அவ்வளவு இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய நாலேஜ் குறிக்குது. கடவுளை குறித்து எந்த காரியமும் அவங்க 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 விட்டு எஸ்கேப் ஆகாது. அந்த அளவுக்கு கடவுளை கவனிக்கிறாங்க, கடவுளுடைய பிரசன்னத்துல சுத்தி அவங்க இருக்கிறாங்க நம்ம பாக்குறோம். அந்த அதை ரிப்பீட்டும் பண்ணிருக்கு. 8வது வசனத்துல அவங்களுக்கு உடம்பெல்லாம் கண்கள் இருந்துச்சுன்னு ரிப்பீட் பண்ணிருக்கு. இந்த ஜீவன்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷன் எப்படி சொல்றாருன்னா, இவங்களுக்கு ரொம்ப பவர் இருக்கு. சாதாரணப்பட்ட ஏஞ்சல்ஸே இல்லை. இவங்க தான் கடவுளுடைய பிரசன்னத்துல நின்று அவர் என்னென்னலாம் சிந்திக்கிறாரோ, என்னென்னலாம் யோசிக்கிறாரோ அதனெல்லாம் பூமியில வந்து நிகழ்த்துறதும் சரி, பூமியில நிறைவேற்றுறதும் சரி, இவங்க தான் செய்யறது. இவங்க வந்து கடவுளுடைய சிந்தனைகள், அவருடைய காரியங்கள் எல்லாம் பூமியில ராஜ்யங்களை கீழே கொண்டு வர முடியும், ராஜ்யங்களை அழிக்க முடியும், பெரிய பெரிய காரியங்கள்லாம் இவங்களால சாதிக்க முடியும். பெரிய தேவ தூதருங்க இவங்க. அவங்கள பத்தி அவங்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய ஷேப் இல்ல, அவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றதான் யோவான் அந்த நாலு முகத்துல விவரிக்கிறார். அவங்க என்னென்ன செய்ய முடியும், அவங்களுக்கு நாலு முகத்தை பார்த்ததாக யோவான் அவங்க சொல்றாரு. முதலாவது முகம் என்ன, சிங்கத்துக்கு ஒப்பா இருக்கிறது. சிங்கம் போது சிங்கம் வந்து எப்ப பாரு பலத்துக்கு, காட்டிலேயே ரொம்ப ஸ்ட்ரென்த் யாருக்கு அப்படின்னா சிங்கம், சிங்கம் மாதிரி பலம் அப்படின்னு இல்லைங்களா, சிங்கத்துக்கு அதனோட பலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அவங்களுடைய பலம் பார்த்தோம்னா சிங்கம் மாதிரி. அப்புறம் காலை, காலை என்ன எதுக்கு, நம்ம உலகத்துல காலைன்னு எடுத்து பார்த்தோம்னா ஒரு சேவனா, சேவை ரொம்ப தீவிரமா அது வேலை வாங்கலாம், சேவை சேவைக்கு அது அடையாளமா இருக்கிறது காலை. அப்புறம் மனுஷன், மனுஷன் வந்து அறிவு சிந்தனை ஞானத்துக்கு அது ஒப்பா இருக்கிறது. அப்புறம் கழுகு, கழுகு வந்து கடவுளுடைய சித்தங்களை மிக வேகமா செய்யக்கூடிய, மிக வேகமா ஷிப்டா செய்யக்கூடிய ஒரு அடையாளமா இருக்கிறது. எப்படி இது பார்க்கலாம்னா, தேவனுடைய பிரசன்னத்துல அவங்க இருந்து மிக வல்லமையோடு, மிக தீவிரமான சேவையிலையும், மிக மிக ஞானத்தோடு, மிக வேகமா செய்கிற ஜீவன்களா அவங்க இருக்கிறாங்க, ஜீவன்களா இருக்கிறாங்க. அதுதான் கேருபீனா நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய அவங்களுடைய அவங்க எவ்வளவு அளவுக்கு அவங்களுக்கு தெரியும்ன்றது உடம்பெல்லாம் கண்ணுனால விவரிக்கிறாரு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்றத அந்த முகங்கள்ல இருந்து விவரிக்கிறாரு. ஏன் நம்ம டயலாக் அடிக்கும் போது எனக்கு ஸ்ட்ரென்த் சிங்கம் மாதிரி, எனக்கு ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரென்த்ல சிங்கம் நானு, சேவையில காலை நானு, ஞானத்துல மனுஷன் நானு, அப்புறம் வேற என்ன போட்டது, வேகத்துல கழுகு நானு நம்ம சொல்லிக்கிறதுல அந்த மாதிரி தான் இவங்களை விவரிக்கிறார். நம்ம உதாரணம் கொடுக்கும் போது, ஏன்னா இந்த அண்ட சராசரத்துல இருக்கிற சிருஷ்டிப்புல இருக்கிற மிக உன்னதமான குணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா முழு சிருஷ்டிப்பையே இந்த நாலு மிருகங்களுக்குள்ள அடக்கலாம், நாலு ஜீவன்களுக்குள்ள. ஏன்னா மிருகங்க, சிங்கம் வந்து வைல்ட் அனிமல்ஸ் இல்லையா, காட்டுல இருக்கிற மிருகங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. மாடு வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ், டொமஸ்டிக் சிருஷ்டிப்புக்கு அடையாளமா இருக்கிறது. மனுஷ குலத்துக்கு அடையாளமா இருக்கிறான். இது பறவை, அந்த கழுகு வந்து பறக்கிற காரியங்களுக்கு அடையாளம் இருக்கு. முழு சிருஷ்டிப்புலயே இருக்கக்கூடிய மிக உன்னதமான கேரக்டர் இந்த இந்த மிருகங்களுக்கு இந்த கேரக்டர். சிங்கம்னா ஸ்ட்ரென்த், மனுஷனா சிந்தனை, காலைனா அது நல்லா சேவை செய்யும், கழுகுனா நல்லா பறக்கும். அந்த குணங்கள் இவங்களுக்கு இருக்கிறது. நமக்கு அதான புரியும், நமக்கு அதான் புரியும் கடைசியில். அதனாலதான் அதை பயன்படுத்துறாரு. அது அந்த மாதிரி இவங்க, அந்த மாதிரி கடவுளுடைய பிரசன்னத்தில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றாரு. சரி, இவங்களுடைய இவங்களுடைய இதை பார்க்கிறோம், இவங்களுடைய குணாதிசயத்தை பார்க்கிறோம். இவங்களுடைய கடமை என்ன, இவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு பார்த்தோம், இவங்களுடைய குணாதிசயங்களை பார்த்தோம், இவங்களுடைய டியூட்டி என்ன, என்னதான் செய்யறாங்க கடவுளுடைய பிரசன்னத்துல இருந்து. இவங்களுக்கு ரெண்டு முக்கியமான வேலை இருக்கிறது, ரெண்டு முக்கியமான வேலை. நான் முதலே சொன்ன மாதிரி கடவுளுடைய பரிசுத்தத்தை சூழ்ந்து இருக்கிற இவர்கள், பரிசுத்தத்தின் ஒரு 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 பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பரிசுத்த குலைச்சலாக்குற எந்த காரியத்துக்கும் பரிசுத்தம் கோபப்படும், இல்லைங்களா? பரிசுத்தம் போது அதனோட விளைவு என்னன்னா, அந்த பரிசுத்தத்தை காக்கணும்னா அந்த பரிசுத்தத்துக்கு எடுக்கிற பாவமோ பாவிகளோ என்ன பண்ணணும், அவங்களை நியாயம் தீர்க்கணும் இல்லையா? அது அப்படிதான் பரிசுத்தம் காக்க முடியும். அவங்களுக்கு விரோதமா கோபம் வரும், அவங்களை நியாயம் தீர்க்கணும். இவங்களுடைய முக்கியமான வேலை ரெவலேஷன்ல என்ன பாக்குறோம்னா, இவங்க தான் எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸ ஆரம்பிக்கிறவங்க. எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இப்ப வரப்போற வாதைகள் இல்லைங்களா, அது யாருகிட்ட இருந்து ஆரம்பிக்குது? கடவுள்கிட்ட இருந்து வந்தாலும் அதை இனிஷியேட் பண்றதா இவங்க தான் பண்றதா பாக்குறோம். உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிப்போமே, 6:1 படிப்போம். ரெவலேஷன் 6:1 முத்திரை உடைக்கும் போது முதல்ல வா என்று சொல்றது யார் சொன்னதா சொல்றோம்? அந்த நான்கு ஜீவன்களில் ஒருத்தர் தான். ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்கிறது அவங்க தான் பாக்குறோம். நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்கிறது இன்னொரு வசனம் படிக்கலாம், ரெவலேஷன் 15:7.
அப்பொழுது அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7 அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது.
பாருங்க, பொற்கலசங்கள் கோபாக்கினையின் கலசங்களை எடுத்துன்னு போய் பூமியில கொட்டுறதுக்கு வாங்கி யார் கொடுக்கறது? இந்த நான்கு ஜீவன்கள் தான் வாங்கி கொடுக்கறத பாக்குறோம். ஏன்னா அவங்க காடுடைய ஹோலினஸ் காட் பண்றவங்க. அந்த ஹோலினஸுக்கு விரோதமா இந்த சிருஷ்டிப்புல எங்கெங்கெல்லாம் பாவம் விரோதம் நடக்குதோ அதுக்கு விரோதமா ஜட்ஜ்மெண்ட்டை எழுப்புறவங்க இவங்க தான். அது முதலாவது அவங்களுடைய கடமையாக நம்ம பாக்குறோம். அவங்களுடைய கோபாக்கினை, அவங்களுடைய கோபாக்கினை கொற்றவர்கள. ரெண்டாவது இவங்களுடைய கடமை என்னன்னு பார்த்தோம்னா, எடைவிடாத ஆராதனை. அதான் நம்ம பாக்குறோம், எடைவிடாத இன்செசன்ட் வர்ஷிப், எடைவிடாத ஆராதனை. அவங்களுக்கு 6 ரெக்கைகளா இருக்கிறதா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, 6 விங்ஸ். இதே மாதிரிதான் ஐசாயா 6 அதிகாரம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுல போட்டிருக்கு. ஐசாயா போய் பரலோக காட்சியை பார்க்கும்போது 6 ரெக்கைகளை அவர் பார்த்தார். அந்த 6 ரெக்கைகள்ல 2 ரெக்கைகள் அந்த கடவுளுடைய பிரசன்னத்துல அவங்க நின்னு 2 ரெக்கைகள்னால தங்களுடைய முகத்தை அவங்க மூடிக்கிறாங்க, 2 ரெக்கைகள தங்களுடைய காலை அவங்க மூடிக்கிறாங்க, 2 ரெக்கையில வெயிட் பண்றாங்க, பறக்கிற மாதிரி வெயிட் பண்றாங்க. கடவுளுக்கு என்ன சேவை செய்யலாம், உடனே என்ன சொல்ல போறாரு அதை நிறைவேற்றலான்னு ஒரு பட்சிக்கிற ஜீவன்களாக அவருடைய பரிசுத்தத்தை மகிமையை காண முடியாம அந்த இடத்துல அவங்க இருக்கிறதா அவர் பாக்குறார். 4 ரெக்க பாத்தீங்கன்னா ஆராதனை செய்யறதுக்கு, 2 ரெக்க சேவை செய்யறதுக்கு. ஆராதனைக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பாக்கிறோம். ஆராதனை எவ்வளவு முக்கியம்ன்றத அவங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கிறது படிங்க, 8 வசனம்.
அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவையிலும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவருமா இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர்.
அவர்கள் இரவும் பகலும், அவங்களுடைய வேலை என்ன, ஓய்வில்லாம நான் ஸ்டாப் வர்ஷிப். அவர் பரிசுத்தர் 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 இரவும் பகலும் சொல்றதுதான் அவங்களுடைய ஆசீர்வாதமான பாக்கியம். பாருங்களேன், அந்த கடவுளுடைய பிரசன்னத்தில இருந்து அவர் ஆராதனை பண்ணணும், அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பணி. பணியாக நம்ம பாக்குறோம், இடைவிடாத பெர்மனன்ட் பணி. எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவன்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. அவருடைய கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய மகிமையை உணர்ந்து அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இதை உண்மையாவே நம்ம வாழ்க்கையில நம்ம உணர்ந்தோம்னா, நான் இந்த போன வாரம்லாம் இந்த வசனங்களை தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வசனத்தை ரொம்ப ஈடுபட்டதுனால எனக்கு ஏதோ மந்திரம் சத்தம் எல்லாம் கேட்கல, பெந்தகோஸ்தில கேக்குற மாதிரி அந்த வசனத்தை அவ்வளவு சிந்திச்சு சிந்திச்சு அதை மனசுலயே வச்சிருந்தேன். காலையில எந்திரிச்ச உடனே இதே மாதிரி சத்தம் கேட்கற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது அந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சுன்னு நான் சொல்ல வரல, அந்த வசனத்தை அவ்வளோ சிந்திச்சுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த அந்த ஆவி எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட சேர்ந்து நான் ஒரு பரிசுத்த இப்போ ஹோலி ஹோலின்னு ஒரு பாட்டு இருக்கேன், அந்த பாட்டை பாட முடியாதான்னு நான் ரொம்ப ஏங்கினேன். ஆனா ஏங்கும் போது என்ன பாச்சுன்னா, எனக்கு நிறைய டைமே கிடைக்கல. உட்காந்து கொஞ்ச நேரம் மெய் மருந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கிடைக்குதாங்க, டைமே கிடைக்கலங்க. ஆனா நைட் அண்ட் டே இவங்களுடைய பாக்கியம் பாருங்களேன், உடைவிடாம என்ன சபிக்கப்பட்ட வாழ்க்கையில நான் இருக்கிறேன் அப்பதான் எனக்கு புரிஞ்சு. ஒரு 10 நிமிஷம் என்னை மறந்து அந்த பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவரை சொல்ல முடியலையே என்னால. அப்புறம் கொஞ்சம் எப்பயோ டைம் கிடைச்சிச்சு பண்ண முடிஞ்சுன்னு வைங்க. ஆனா அவங்களுக்கு பாருங்களேன் டிஸ்டர்பன்ஸே இல்லை. இடைவிடாம அந்த தேவனுடைய மகிமைய பார்த்து எப்போ பாரு ஓலி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சுத்தி ஓலி ஓலி ஓலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற பாக்கியம் அவங்களுக்கு அதனோட மகிமையை பார்த்து. அதை பார்க்கும்போது ஒரு ஏக்கம் தான், உண்மையான தேவனுடைய மகிமையை உணர்ந்து அந்த மாதிரி ஆசை ஏற்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல நம்ம இருக்கணுமே ஒரு ஏக்கம் நமக்கு ஏற்படும். அவங்களுடைய பாட்டு எழும்புறத நம்ம பார்க்கலாம். இப்பத்துல இருந்து ஆரம்பிக்க போது அவருடைய ஆராதனை, அந்த ஆராதனை வந்து ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே போய் உச்ச ஸ்தாயலுக்கு போறத நம்ம பார்க்கலாம். 5 பாட்டு வரப்போகுது, இன்னுமே 5 பாட்டு. இந்த அதிகாரத்துல 2 பாட்டு, இன்னும் வரப்போற அதிகாரத்துல 3 பாட்டு வரப்போகுது. இந்த அதிகாரத்துல வந்து கடவுளுடைய அவர் சிருஷ்டிகர், அவருடைய சிருஷ்டிப்பை பத்தி துதிக்க போறாங்க. He is a creator. அடுத்த அதிகாரத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய கதாநாயகன் ஸ்டேஜ்ல வரப்போறாரு, வந்தவருடைய மீட்பை பத்தி துதிக்கிற 3 பாட்டு வரப்போகுது. அப்படியே இந்த அதிகாரத்துல இவங்க 4 பேர் ஃபர்ஸ்ட் பாட்டை போக போறாங்க. 2வது பாட்டு இவங்களும் சரி 24 மூப்பரும் சேர்ந்து 28 பேரா சேர்ந்து பாட போறாங்க. அதுக்கப்புறம் வரப்போற 3வது பாட்டுல இந்த 28 பேரும் சேர்ந்து அந்த பரலோகத்துல இருக்கிற சகல கோடி கோடி தேவதூதர்கள் சேர்ந்து பாட போறாங்க. அப்படியே அது அது மேல 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 போறத நம்ம பார்க்கலாம். அந்த கோயர்ல பாப்பாங்க, ஃபர்ஸ்ட் 1 லைன் தான் பாடுவாங்க, அப்புறம் 2 பேர் சேர்ந்துக்குவாங்க, அப்புறம் பார்த்தா அந்த லைன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கத்துவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பரலோக பாட்டு இருக்கிறது. தேவ தூதர்கள்லாம் சேர்ந்த பிறகு 5வது பாட்டுல பாத்தீங்கன்னா இவங்க மாத்திரம் இல்ல, அண்ட சராசரத்துல இருக்கிற சகல ஜீவன்களும் சேர்ந்து அவர் பாடப்போகுதுன்னு வருது. எல்லோரும் பாடி அந்த கடைசி வசனத்துல எல்லாரும் 5:14 அந்த ஆராதனை எல்லோரும் பாடி கொலாப்ஸை கீழே விழுந்துடுறான், முகங்குப்புற விழுந்துடுறாங்க அவருக்கு முன்னாடி. அப்படித்தான் இந்த ஆராதனை நடக்கிறத நான் பாக்குறேன். பரலோக ஆராதனை அது அதிசயமா இருக்கு பார்க்கும்போது, யோசிச்சு பார்க்கும்போது. அந்த ஆவியில நம்ம போயிடணுங்க. இது சொன்ன மாதிரி எப்ப பார்த்து நமக்கு அந்த அளவுக்கு அதை சிந்திச்சோம்னா அது அது எப்ப பாரு கேட்கறத பாக்கலாம். அது பரலோக சத்தம் நம்மள அந்த அது அது வசனத்துல அவ்வளவு போகணும். நம்ம போய் ஜெபம் பண்ணா வருமா சத்தம்னு பார்க்க கூடாது, அந்த வசனத்தையே சிந்திக்கணும். எப்படி இருக்கும் இரவும் பகலுங்க, இந்த நிமிஷத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்களா சத்தம் கேக்குதுங்க, இந்த நிமிஷமும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆசீர்வாதமான ஜீவன்கள் யோசிச்சு பாருங்க. கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கி இருந்து அவங்கதான் நெருங்கி அவருடைய அழக கண்கொள்ளா உடம்பெல்லாம் கண்ணுங்க, இன்னும் கண்ணுங்க வேணும்னு கூட கேட்கலாம். அதை பார்த்து ரசிச்சு அவரை புகழ்றாங்க, அவங்கள புகழ்றாங்க. என்ன ஒரு அதிசயம். அவரை இந்த பாட்டு நம்ம பாட போறோம் ஒரு பாட்டு, அந்த பாட்டுல பாக்குறோம் 8வது வசனத்துல அந்த பாட்டை படுங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு போட்டிருக்கு,
சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர்.
இங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் பாட்டுல முதல் ஆராதனை சுத்த பியூர் வர்ஷிப் தான். கடவுள் என்ன செஞ்சாருன்னு ஒண்ணுமே இல்ல, அதுல இல்ல என்ன செய்ய போறாரு என்ன செஞ்சாரு எங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு இல்ல, கடவுள் யார் அவர் யார் அதை நினைச்சு துதிக்கிறாங்க. அவர் அதான் பியூர் வர்ஷிப் பண்ணுவாங்க. அவர் யார், அவருடைய 3 முக்கியமான குணாதிசயங்களை பார்த்து அந்த துதி வருகிறது. 3 முக்கியமான குணாதிசயங்கள் கடவுளுக்கு ரொம்ப, நம்ம 24 குணாதிசயங்களை பார்த்தோம், கடவுளுக்கு ரொம்ப முக்கியமான குணாதிசயம் என்ன, பரிசுத்தம். அதுதான் பிரதான, அத கடவுளுடைய மொத்தமே ஹோலினஸ், அதான் ஹோலினஸ் தான் ரொம்ப மொத்தம். அதை பாருங்களேன் ஒரு வாட்டி இல்ல, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, அவங்க கண்கள்லாம் கடவுளை ஆடு உடுருவி பாக்குது, ஆராய்ந்து பாக்குது, நித்திய காலமா பாத்துக்கிட்டு வருது. ஆனா என்னதான் பாக்குறாங்க, அப்பா எவ்வளவு பரிசுத்தர் இவர், எவ்வளவு பரிசுத்தர். 1000 வருஷத்துக்கு முன்பதாக ஐசாயா போய் பார்த்தாரு, அப்பவும் இதே பாட்டு தான் சரிங்களா. ஐசாயா பார்க்கும்போது இதே பாட்டு தான், ஐசாயா 6ல வருது, நீங்க படிச்சுக்கலாம். 6:3 இதே பாட்டை தான் கேட்டார், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். 1000 வருஷம் ஆயிடுச்சு, யோவான் இப்ப போய் கேக்குறாரு அதே பாட்டு தான். போர் அடிக்கலையா அவங்களுக்குன்னு நம்ம நினைக்கலாம். அதே பாட்டு தான் பாட்டு போட்ட ரெக்கார்டே போடுறாங்கன்ற மாதிரி நமக்கு இருக்கலாம். ஆனா அது போட்ட ரெக்கார்டு மந்திரம் அல்ல, அதுல மூழ்கி போய் கடவுளுடைய பரிசுத்தத்தை பார்த்து 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 வளர்ந்து வளர்ந்தம்மா எவ்வளவு பரிசுத்தர்னு அவ்வளோ ஹோலியா கண்ணெல்லாம் பாக்குறாங்க. ஒரு காரியம் துளி கூட பாவம்ன்றதே இல்லை, அந்த அளவுக்கு ஹோலியா இருக்கிறார் அவர். நித்திய தேவன் அவ்வளவு ஹோலி, ஓய்வில்லாத இரவும் பகலுமா நித்தியமா அவருடைய பரிசுத்தத்தை அவங்க தூச்சிச்சுட்டு வராங்க. மூணு தடவை சொல்றாங்க ஹோலி ஹோலி ஹோலி, கடவுளுடைய ஒரே குணாதிசயம் மூணு தடவை சொல்லப்படுறது இது மட்டும்தான். அவர் அன்புள்ளவர் அன்புள்ளவர் அன்பு அன்பு அன்புன்னு இல்லை, இறக்கம் இறக்கம் இறக்கம்ன்றது இல்ல, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இந்த ஒரே குணாதிசயத்தான் மூணு தடவை புகழப்படுறதை நம்ம பார்க்கறோம். ஏன் பைபிள்ல ஒரு தடவை சொன்னா ரொம்ப முக்கியம் அது, மெய்யாகவே மெய்யாகவே ரெண்டு தடவை சொன்னா போச்சு முடிஞ்சிச்சு, மூணு தடவை அது சொல்லிட்டோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி. அப்படிதான் அவர் வந்து பாவத்துக்கும் அவருக்கும் ரொம்ப தூரம் பரிசுத்தம் அப்படின்னா முழுமையா அவர் முழு சிருஷ்டிப்புக்கும் அவர் வித்தியாசமான, எல்லா தேவதூதர்களும் பரிசுத்தம் தான், தேவதூதர்கள் பரிசுத்தம் இல்லை, அவங்க ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாங்களா, இருக்கவே முடியாது பரலோகத்துல, அவங்களே பரிசுத்தர். இவர் எப்படி தருமா, ஆனா அவங்க எல்லாருக்கும் பரிசுத்தம் வர்றதுக்கும் பரிசுத்தம் இருக்கிறதுக்கும் காரணம் இவர் தான், இவருடைய பரிசுத்தம் தான், இவருடைய பரிசுத்தம் வித்தியாசம். இவருடைய பரிசுத்தம் யாருலயும் அடங்கி இல்ல, அவங்களுடைய பரிசுத்தம் எல்லாம் இவர்ல அடங்கி இருக்கு. இவர் கிருபை தானே விட்டுச்சுன்னா போனாங்க அவங்க எல்லாம், அவங்க எல்லாம் விழுந்துட முடியும், நம்ம எல்லாம் விழுந்துட முடியும், நம்ம எல்லாம் விழுந்துதான் போனோம், விழுந்துட முடியும், விழுந்துதான் தேவதூதர்கள் விழுந்துட்டாங்க இல்லைங்களா சாத்தாம. ஆனா அவர் அப்படி மாறவே முடியாது, அவர் பரிசுத்தம் மாறவே மாறாது, அவ்வளவு பரிசுத்தருங்க அவரு, ரொம்ப இயற்கையாவே பரிசுத்தர் அவர், இயற்கையாவே பரிசுத்தர். எந்த விதமான தீமையிலையும் அவர் இயற்கையிலையும் உள்ளத்திலையும் எந்த விதமான தீமைக்கும் அவரு கிட்ட கூட வரவே முடியாது, அவர் கிட்டயே வர முடியாது அந்த அளவுக்கு பரிசுத்தர். எந்த விதமான கலப்படம் தீமை தப்பு அவர்கிட்டயே வர முடியாது. யாத்திராவும் 15:11 என்ன போட்டிருக்குன்னா இஸ் மெஜஸ்டிக் அண்ட் ஹோலினஸ், பரிசுத்தத்தில் மாட்சிமை உள்ளவர்னு போட்டிருக்கு. சங்கீதம் 44 சொல்றேன், நீங்க எடுக்க வேண்டியது இல்லை. சங்கீதம் 47:8 என்ன போட்டிருக்கு, ஈ சிட்ஸ் ஆன் எ ஹோலி த்ரோன், அவருடைய சிங்காசனமே பரிசுத்த சிங்காசனம். சங்கீதம் 27:4 என்ன போட்டிருக்கு, இஸ் ஹோலினஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் த லார்ட், கடவுளுடைய அழகே எதுல இருக்கு, பரிசுத்தத்துல இருக்குன்னு போட்டிருக்கு. சங்கீதம் 110:9 என்ன போட்டிருக்குன்னா, அவர் அவருடைய நாமமே பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு ஒரு பயங்கரமான குணம் இருக்கு. அவர் பரிசுத்தமா இருந்தார்னா, அவர் உலகத்தை உண்டாக்குன கடவுள் இவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரா இருந்தார்னா, அவருக்கு இன்னொரு பயங்கரமான குணாசியம் என்ன, அதனோட விளைவு வந்து பாவத்தை பயங்கரமா அருவறுக்கிறவர். அவருடைய உள்ளத்துல ஒவ்வொரு அணுவும் பாவத்தை பயங்கரமா அருவறுக்கும், அதான் பரிசுத்தம். எந்த அளவுக்கு அவர் பரிசுத்தர்னா, ரொம்ப பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்துக்கு நித்திய தண்டனை கொடுக்காம விடவே மாட்டாரு, பாவத்தை அழிக்காம விட மாட்டாரு, அந்த பாவம் செய்யறோன்னு நித்திய தண்டனை கொடுக்காம ஓயவே மாட்டாரு அவர், அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தர். முழு பழைய பாண்டியும் அவங்க ரொம்ப கடவுளை பார்த்து பயந்தது, ரொம்ப சொல்லிக்கிட்டது என்ன தெரியுங்களா, இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக யார் நிற்கக்கூடும், அதான் அடிக்கடி வர கேள்வி, யார் நிற்கக்கூடும். ஐசாயா என்ன பண்ணாரு, அவர் போய் இந்த காட்சியை பார்த்தார், பார்த்துட்டு என்ன ஆச்சு தெரியுங்களா அவருக்கு, எனக்கு ஐயோ அப்படின்னார் மனுஷன், ஐயோ நான் நரகத்துக்கு போகணும், தன்னுடைய பாவத்தை அவர் உணர்ந்தார். இந்த பரிசுத்த தேவனை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா ஆகணும், இவர் நம்மள பாக்குறாருங்க, இந்த பரிசுத்த தேவன் தான் நம்மள பாக்குறது, நம்மள பார்க்கும்போது நம்ம பாவ நிலைமையில நம்ம பார்க்கும்போது அவர் எவ்வளவு பரிசுத்தரா இருந்து நம்ம பார்க்கும்போது, அவர் ஐசாயாக்கு ஐயோ நான் பீஸ் பீஸா உடஞ்சிரவும் போலக்குதே, இவர் என்ன பார்க்கும்போது என் பாவத்தை இவர் பார்த்தார்னா போச்சு அப்படின்னு அவரு ரொம்ப மிரண்டு போய் அப்படியே தலையெல்லாம் வெடிஞ்சு போற மாதிரி ஆச்சு அவருக்கு. ஏன் கடவுள் வந்து பாவத்தை அந்த அளவுக்கு வெறுக்கிறார், அவருடைய பழக்கம் அவருடைய ஹேபிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ட்ராக் ரெக்கார்டுலாம் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆதியிலிருந்து அவர் பண்ண வேலை என்ன, சிருஷ்டிப்ப பண்ணிட்டு வேற என்ன பண்ணாரு, பாவிகளை அழிக்கிறதுதான் அவரது வேலை, தண்ணியில முக்கி அழிச்சாரு, நெருப்பு மலை கொண்டு வந்து அழிச்சாரு, பூமியை திறந்து அழிச்சாரு, கடல்ல முக்கி அழிக்கிறாரு, அப்படித்தான் பண்ணிக்கிட்டே வராரு பாவிங்களை. அது ட்ராக் இருக்கு. அதான் ஒரு பழக்கம் என்ன, அவர் பழக்கம் என்ன, இந்த பரிசுத்த தேவன் பாவிகளை அழிக்கிறது தான் அவருடைய வேலை. அவரு தான் அதை தான் செஞ்சுட்டு போற, அதைதான் செய்வார். அவர் அவ்வளவு பரிசுத்தர். அவர் அநேக பாவிகளுக்கு குஷ்டரோகம் கொடுத்து, வியாதிய கொடுத்து, பயங்கரமா அழிக்கிறவர் தான் இவர். அது மாத்திரம் இல்ல, நம்ம பார்க்கணும் இவர் எந்த அளவுக்கு பரிசுத்தர்னா, வெறும் ஒரு தற்காலிகமான தண்டனை கொடுத்துட்டு விட்டுறவர் இல்ல. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு மற்ற உலகத்துல தனக்கு விரோதமா செஞ்ச பாவத்துக்கு அவர் கொடுக்கற தண்டனை ரொம்ப பயங்கரம். அதுதான் அவர் ரொம்ப ஹோலி. கடவுளை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும், அவர் ரொம்ப பரிசுத்தர், ரொம்ப ஹோலி. அதுதான் அவங்க புகழ்றதா யோவான் நமக்கு காட்டுறாரு. அவருடைய இன்னொரு குணாதிசயத்தை அவங்க புகழ்றாங்க, அதை பார்ப்போம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதுக்கு முன்னாடி சர்வ வல்லமை உள்ள தேவன் வருதுங்களா. இங்கிலீஷ்ல நான் இங்கிலீஷ் ஆர்டர்ல சொல்றேன். இங்கிலீஷ்ல முதல்ல பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் வருது. அதுக்கப்புறம் அவருடைய இன்னொரு குணாதிசயம் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன், மோஸ்ட் பவர்ஃபுல். அப்படின்னா அவர் என்னென்ன விரும்புறாரோ அவரால் செய்ய முடியும். நமக்கு அப்படி இல்லை. நம்ம என்னென்ன விரும்புறோம்னா செய்ய முடியுமா? அவனால முடியாது. ஆனா அவர் என்னென்னலாம் விரும்புறாரோ அவர் செய்ய முடியும். ரொம்ப முடியாத காரியங்கள், ரொம்ப கஷ்டமான காரியங்களையும் அவர் செய்ய முடியும். அவர் செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு துளியும் டயர்ட் ஆக மாட்டார், ஒரு துளியும் அவர்ல இருந்து எனர்ஜி போயிருக்காது. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர்கிட்ட இருந்து அவர் ஸ்ட்ரென்த் கம்மியே ஆகாது. ரொம்ப பவர்ஃபுல் உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். தான் என்னென்னலாம் சிந்திக்கிறாரோ அவருடைய எல்லற்ற வல்லமை அதை நிறைவேற்ற முடியும். அந்த சராசரத்துல அவருடைய கற்பனை, சிந்தனை, சித்தத்துக்கு ஒப்பான பவர் அவருக்கு இருக்கு. அவர் என்ன சிந்திக்கிறார், என்ன கற்பனை பண்றாரு, செய்ய முடியும். அதை யாருனாலையும் நிறுத்த முடியாது. அவர் செய்ய ஆரம்பிச்சார்னா அது யாருனாலையும் நிறுத்த முடியாது. ரெண்டாவது குணாதிசயம், முதல்ல அவர் பரிசுத்தவன் பார்த்து துதிக்கிறாங்க, ரெண்டாவது அவருடைய பவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய கிரியைகள் நம்மளும் உலகத்துல பார்த்திருக்கோம், என்னென்ன செஞ்சிருக்கிறாருன்னு. ஆரம்பத்துல சிருஷ்டிப்புலயே நமக்கு கொஞ்சம் காமிச்சிருக்கிறாரு. எதை செய்யணும்னாலும் நமக்கு பாக்குறோம். மெட்டீரியல் வேணும், டூல்ஸ் வேணும். உலகத்தை எதுல இருந்து பண்ணாரு, அவர் பேசினாரு, உலகம் உண்டாயிருச்சு. அதான் அவருடைய பவர். பேசினாரு, உலகம் உண்டாயிருச்சு. அதான் அவருடைய பவரை நம்ம பாக்குறோம். அதை மெயின்டைன் பண்றதோ யோசிச்சு பாருங்க. அது மெயின்டைன் பண்றதுக்கு ஒன்னு உண்டாக்கிடலாம், அதை மெயின்டைன் பண்ணனா எவ்வளவு கஷ்டம். உலகத்தை மெயின்டைனும் பண்ணிட்டு வர்றாரு. எல்லா பாவிகளும் தனக்கு விரோதமா போயிருந்த போதும், விரோதமா நடத்திக்கிட்டு இருந்த போதும், அந்த பாவிகளை எப்படி மெயின்டைன் பண்றாருன்னா, அவங்களுக்கு விரோதமா தான் செய்யறாரு, ஆனா அவர் சித்தத்தை நிறைவேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு போறாரு. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அவருடைய பவர் வந்து அவர் இப்ப ஏன் இதெல்லாம் அவங்க சொல்றாங்க, இப்ப ஜட்ஜ் பண்ண போறாரு உலகத்தை. அவர் உலகத்தை எப்படி ஜட்ஜ் பண்ண போறாரு, இந்த பரிசுத்த தேவன் தான் உலகத்தை ஜட்ஜ் பண்ண போறது, வாதைகளை அனுப்ப போறது. அவருக்கு ஜட்ஜ் பண்ற அதிகாரம் மாத்திரம் இல்ல, அவர் என்னென்னலாம் ஜட்ஜ் பண்ணணும், தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரோ அதுக்கு அவருக்கு பவர் இருக்கு. அவரை யாரும் நிறுத்த முடியாது. சாத்தான ஜட்ஜ் பண்ணணும்னு நினைச்சிருந்த, தூக்கி போடணும்னு நினைச்சார் பரலோகத்துல இருந்து, போட்டாரா இல்லையா? சாத்தான நிறுத்த முடிச்சா முடியல. பூமியை ஜட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறார், பண்ணே பண்ணுவார் அவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய குணாசியத்தை பார்த்து துதிக்கிறாங்க. சரி, அடுத்ததாக அடுத்த குணாசியம் பார்ப்போம். அவருடைய மூணாவது குணாசியம், இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும். இது என்னது? முதலாவது அவருடைய பரிசுத்தம், ரெண்டாவது அவருடைய சர்வ வல்லமை ஆல்மைட்டி, மூணாவது அவருடைய இட்டர்னிட்டி, அவருடைய நித்திய தன்மையை அவங்க துதிக்கிறாங்க. இந்த மூணு காரியம், இந்த மூணு காரியத்தை துதிக்கிறாங்க. ஒன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த மூணு இருக்கிறவர்கிட்ட, இந்த மூணு ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட கப்ச்சு மூச்சு விடக்கூடாது அப்படின்னு தெரியுங்களா. நம்ம சொல்லுவோம், மூச்சு எனக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம யாராவது சொன்னோம்னா சிரிப்பாங்க நம்மளை பார்த்து. ஆனா இந்த மூணா இருக்கிறவர்கிட்ட மூச்சு தாங்க உண்மையா விடக்கூடாது, மூச்சே விடக்கூடாது. என்னங்க அவர்னால செய்ய முடியாது? மாபரிசுத்தம், எல்லாத்தையும் அவர்னால செய்ய முடியும். அவர் நித்தியமானவர், அவர் நித்தியமானவர். மூச்சு தான் விடக்கூடாது. அவருக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா உழுந்துடணும். ஏன்னா அவரு எல்லாத்த விட வித்தியாசம். இந்த உலகத்திலேயே மூணு விதமான ஜீவன்கள் இருக்கும். ஒன்னு ஒன்னுக்கு வந்து ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்கும். ஒன்னுக்கு ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்காது. ஒன்னுக்கு ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்ல. ஒன்னுக்கு ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்கும். அது வந்து மிருகங்கள், அதுக்கு ஆரம்பம் இருந்துச்சு, முடிவும் இருக்கு. இன்னொரு விதமான மிருகங்கள் வந்து அதுக்கு ஆரம்பம் இருக்கு, முடிவே இல்லை. அது யாரு? மனுஷனும் தேவ தூதர்களும். அவங்களுக்கு ஆரம்பம் இருந்துச்சு, ஆனா அவங்களுக்கு முடிவு இல்ல. ஒன்னு நரகத்துல இருக்கணும் பரல. ஆனா ஒரே ஜீவனுக்கு தான் ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்ல. அந்த மாதிரி நித்தியம் உள்ளவர் அவர் மட்டும்தான். நம்ம எல்லாம் அப்படி நித்தியம் உள்ளவர்கள் இல்ல. நமக்கு ஒரு ஆரம்பம் இருந்துச்சு, அவருக்கு ஆரம்பம்ன்றதே இல்ல. அந்த மாதிரி ஒரே கேட்டகரி அவர் மட்டும்தான். இது பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல இது ஆறுதல். நித்தியமானவர்ன்றது வந்து ஒரு விதத்துல ரொம்ப ஆறுதல். ஏன்? அவருக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டோம்னா அதுக்கு நித்திய வெகுமதி கொடுக்கிற தேவன். என் கேரக்டரை பொறுத்து தானுங்க என் கிஃப்ட் இருக்கும். நான் இட்டர்னல் காடுனா இட்டர்னல் கிஃப்டை தான் கொடுப்பேன். அதனாலதான் அவர் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறது அப்படி இப்படி இல்ல. நித்திய பரலோகம், நித்திய சுதந்திரம், நித்திய ஜீவன், நித்திய கிரீடம், அதெல்லாம் அவர் கொடுக்கறதெல்லாம் நித்தியம். அது ரொம்ப ஆறுதல். ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு விரோதமா பண்ற தப்பு வந்து நித்திய தப்பு, அதுக்கு நித்திய தண்டனை தான் கொடுப்பார். அவர் நித்திய நரகம், நித்திய வாதையை தான் அவர் கொடுப்பார். பயங்கர. அவரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் பரலோகம் இருக்கும், நரகமும் இருக்கும். அவரு எப்போ இறப்பாரோ அப்பதான் ரெண்டும் போவோம். நடக்குமா? அவர் இறக்குறது எனக்கு அதனால ரெண்டும் நித்தியமானது. அவர் நித்தியமானவர். ஒரு பக்கம் அது பாசிட்டிவ் இருக்கு, ஒரு பக்கம் நெகட்டிவ். அதான் நான் சொல்றது, நித்திய தேவனுக்கு முன்பதாக நம்ம செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம். நித்திய தேவனுக்கு முன்பதாக எது நல்லது செய்யறோமோ அது நித்தியமா முடியுது, எது பாவம் செய்யறோமோ நித்திய பாவமா முடியுது, அதுக்கு நித்திய தண்டனை காத்து கொண்டிருக்கிறது. அதான் பாக்குறோம். அவர் நித்தியமா இருந்தாருன்னா அவரு ஒன்னும் அர்ஜென்ட் பட வேண்டியது இல்ல, ஜட்ஜ்மெண்ட் அனுப்பணும்னு அவசரம் இல்ல. அவன் மனுஷன் சாவறதுக்குள்ள அவனுக்கு தண்டனை கொடுத்துடணும்னு இல்ல. அவருக்கு நித்தியம் டைம் இருக்குது. அவனை வதைக்கிறதுக்கும் சரி, அவனுக்கு வெகுமதி கொடுக்கறதுக்கும் நித்திய டைம் இருக்கு. அவர் அவசரப்பட வேண்டியதே இல்ல. சரி, நம்ம இதோடு முடிப்போம். அவனுடைய மூணு குணாதிசயத்தை பார்த்து அந்த தேவ தூதர்கள் துதிக்கிறாங்க. அது படிங்க ஒரு வாட்டி.
நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவையிலும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன.
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன், இருக்கிறவர் இருந்தவர் இருக்கிறவர் வரப்போகிறவருடைய மூணு குணாதிசயம். இதாங்க பரலோக காட்சி. இந்த பரலோக காட்சியை பார்க்கிற நம்ம வந்து இத பார்த்துட்டு ஏனோ தானோன்னு இந்த ரூமை விட்டு போயிடக்கூடாது. இத பார்த்துட்டு சரியான நல்லா இருந்துச்சு, ஏதோ ஒரு மெசேஜ் இருந்துச்சுன்னு நம்ம போகக்கூடாது. இதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? இவர் நம்மள ஒவ்வொரு செகண்டும் பார்க்கிற தேவன். இவர்தாங்க பாக்குறாரு நம்மள. இந்த நிமிஷம் நம்ம மூச்சு விட்டுகிட்டு இருக்கிறோம். இந்த நிமிஷம் நம்ம அவருடைய கோபாக்கின, இந்த பரிசுத்த தேவன் கோபாக்கின ஊத்தி நம்ம அழியாத இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபங்க. நாம் நிர்மூலமாகாதது அவருடைய கிருபை தான். அவருக்கு முன்பதாக ஒரே ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? சாஷ்டாங்கமா அவருக்கு முன்னாடி உழுறதுதான். நொறுங்குண்ட இருதயத்துல தாழ்மையில ஐசாயா விழுந்த மாதிரி பயந்து போய், ஐயோ நான் பாவி, என்ன பாக்குற தேவனே, நீர் இவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனே, அவருக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா உழுறதுதான் சரியான ரெஸ்பான்ஸ். அப்படி நம்ம உழுவோம், ஏனோ தானோன்னு எடுக்க முடியாது. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தேவனே, இந்த பரலோக காட்சியை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். ஏனோ தானோன்னு நான் சிந்தித்து வீட்டுக்கு போகாம இந்த தேவனுக்கு முன்பதாக இந்த தேவன் தான் எங்களை ஒவ்வொரு வினாடியும் பார்க்கிறவர். இவ்வளவு பரிசுத்தம் உள்ள, இவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவனா அவர் இருந்து, நித்திய தேவனா அவர் இருந்தோம். நாங்க இம்மட்டும் இருப்பதற்கு, பாவிகளான நாங்க இப்படி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவருடைய கிருபைன்றத உணர எங்களுக்கு செய்யமாண்டவரே. எங்களுடைய ரட்சிப்பு காண்டி அவருக்கு விரோதமாக பொய்யான ரட்சிப்பா இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய தண்டனைக்கு நாங்கள் உள்ளாகுவோம் என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் விழுந்து அவருடைய கிருபைக்காக கெஞ்ச எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பரிசுத்த தேவன், இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய தேவனுக்கு முன்பதாக யார் நிற்கக்கூடும்? எங்களுடைய அபாத்திரத்தன்மையை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்தருளுமாண்டவரே. இந்த காட்சி எங்களோடு எப்பொழுதும் இருக்க, இந்த பரலோக காட்சியை நாங்கள் எப்போதும் சிந்தித்து இந்த பரலோக ஆவியில எங்கள் வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். அந்த தேவன் எங்களை எப்போதும் பார்க்கிறாருன்ற ஒரு மனநிலைமை எப்போதும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் மனதுக்கு முன்பதாக இருக்க உதவி செய்யும். அந்த பரலோக துதி எப்போதும் எங்கள் காதில் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த சத்தம் அதிக அதிகமாக ஆக எங்களுக்கு உதவி செய்யும். இந்த இடத்துல நாங்கள் கூடிய சீக்கிரம் போய் சேர்ந்து அந்த நித்திய தேவனுடைய அழகை கண்டு நாங்களும் அந்த தூதர்களோடு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே. ஆமென்.